முத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் சங்கம் மோனலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. தன்னை தோண்டுபவர்களாக இருந்தாலும் அவர்களின் செயலை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ளும் நிலம் போல, தம்மை இகழ்பவர்களாக இருந்தாலும் அவர்களின் இழி செயலை பொறுத்து கொள்வது ஒருவனுடைய தலையாய பண்பாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறுத்தல் அதனினும் நன்று. இதற்கு விளக்கம் என்னன்னா, பிறர் தமக்கு இழைக்கும் தீங்கை பொறுத்துக் கொள்வது என்பது எப்பொழுதும் போற்றப்படும். அத்தகைய தீங்கை நினைவில் கொள்ளாமல் அறவே மறந்து விடுதல் என்பது அப்படி பொறுத்துக் கொள்வதை காட்டிலும் மிகவும் நல்லதொரு செயலாக கொள்ளப்படும் என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நல்ல பல கருத்துக்களை பார்க்க இருக்கின்றோம். ஒரு பாடலுடன் உள்ளே செல்வோமா?
Yeah.
நேயர்களே, இந்த நாட்டில் நடைபெற்ற தேர்தல் பற்றியும் மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெசிந்தா அவர்களை பற்றியும் தமிழ் இந்து நாளிதழ் தலையங்கம் தீட்டியுள்ளது. அதனை உங்களுக்கு தர இருக்கின்றேன். அதில் சொல்லியிருப்பதாவது, நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் பெரும்பாலானோர் எதிர்பார்த்தபடி மைய இடதுசாரி சார்புள்ள லேபர் கட்சி வென்றிருக்கிறது. இதன் மூலம் ஜெசிந்தா ஆர்டன் இரண்டாவது முறையாக அந்நாட்டின் பிரதமராக இருக்கின்றார். 2017 ஜெசிந்தா பிரதமராகும் பொழுது அவர்தான் உலகின் மிக இளைய பெண் பிரதமர். உலக அளவில் முக்கியமான தலைவர்களுள் ஒருவராக கருதப்படுபவர் ஜெசிந்தா. 120 இடங்கள் கொண்ட நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் இவரது கட்சி 64 இடங்களை பெற்றிருக்கிறது. வாக்கு சதவீதம் 49.1. இதுதான் கடந்த 50 ஆண்டுகளில் இந்த கட்சி பெற்ற பெரிய வெற்றியாகும். 96 இந்த நாடு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை ஏற்றதிலிருந்து எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்காத மிகப்பெரிய வெற்றி இதுவாகும். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி 5% மேற்பட்ட வாக்குகளை பெறும் எந்த கட்சியும் அவையில் இடங்கள் ஒதுக்கப்படும். மைய வலதுசாரி சார்பை கொண்ட எதிர்கட்சியான தேசிய கட்சி 26.8 சதவீத வாக்குகளை பெற்றிருப்பதனால் அதற்கு 35 இடங்கள் கிடைத்திருக்கிறது. ஜெசிந்தா தனது முதல் ஆட்சி காலத்தில் கடும் சவால்களை எதிர்கொண்டார். கிரைஸ்ட்சர்ச் பயங்கரவாத தாக்குதல், ஒயிட் ஐலண்டில் எரிமலை வெடிப்பு என்று ஆரம்பித்து உச்சகட்டமாக கொரோனா தொற்று வந்தது. இந்த தேர்தலை கோவிட் தேர்தல் என்று அழைத்ததன் மூலம் பெருந்தொற்றை தான் எப்படி கையாண்டேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஜெசிந்தா நடத்திய கருத்து கணப்பை போன்றே ஆனது தேர்தல். 50 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நியூசிலாந்தில் வெறும் 25 பேர்தான் தொற்றால் உயிரிழந்தார்கள். இது உலகிலேயே குறைவான இறப்பு சதவீதங்களில் ஒன்றாகும். ஜெசிந்தாவின் வெற்றியை எது கவனிக்க வைக்கிறது என்றால் அவருடைய தனித்துவமான அரசியல் பாணிதான். அவர் சமூக ரீதியில் பொருளாதார ரீதியில் பார்த்தால் எல்லோரையும் அரவணைத்து செல்கின்றார். அரசியல் ரீதியில் ஜனநாயகர். புதுவிதமான ஆட்சி நிர்வாகத்தை வழங்கியதன் மூலம் பரிவுள்ள ஒரு சக குடிநபராக தன்னை முன்வைத்துக் கொண்டார். 2019 கிரைஸ்ட்சர்ச்சில் உள்ள 2 மசூதிகளில் தீவிர வலதுசாரி பயங்கரவாதத்தில் குண்டுகள் வைத்ததில் 51 பேர் கொல்லப்பட்ட பொழுது ஜெசிந்தா வெளிப்படுத்திய பக்குவத்தை உலகமே போற்றியது. அவர் உடனடியாக தன் நாட்டின் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினார். தற்பொழுது கிடைத்திருக்கும் வெற்றியானது மக்களிடம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் உணர்த்துகிறது. பொது முடக்கத்தால் நியூசிலாந்தின் பொருளாதாரம் கடுமையான சரிவை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த பெருந்தொற்று நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான திட்டம் ஜெசிந்தாவிடம் இல்லை என்பது இந்த தேர்தலின் போது அவர் எதிர்கொண்ட விமர்சனங்களில் ஒன்று. இந்தியாவையும் உலகத்தையும் போன்றே கொரோனா தொற்றின் அபாயம் இன்னும் நியூசிலாந்தை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தனது விமர்சனங்களின் கருத்து கணிப்பை ஜெசிந்தா பொய்யாக்க வேண்டும். எல்லா நியூசிலாந்தர்களையும் அவர் கூறுவதை ஆதரிக்கும் மக்கள் எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அந்த தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
போக தெரியும் அம்மா, பொங்க ஜாதி, நான் ஜாதி. அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நம்மிடையே ஒரு உண்டு. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும், வந்ததனால் வம்பு இன்று. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும், வந்ததனால் வம்பு இன்று. போக போக தெரியும் அம்மா உங்கிற வேலே,
இனிய காலை வணக்கம் எல்லாரும். சனிக்கிழமை காலைய அருமையான காஃபியோட தொடங்கியிருப்பீங்க. உங்களோட இன்னைக்கு நான் படிச்சதுல பிடிச்சத பகிர்ந்துக்க போறேன். ஒரு நாள் தங்களோட துறையில உயர்ந்த நிலைமைக்கு போன பழைய மாணவர்கள் எல்லாரும் தங்களோட பேராசிரியரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க பார்க்கக்கூடிய வேலையில மிக உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய மாணவர்கள் அவ்வளவு பேரும். அந்த பேராசிரியர்கிட்ட வந்து பல விஷயங்களையும் கலந்து பேசிட்டு இருக்கும் போது அவங்களோட வேலை, பதவி, வாழ்க்கை இப்படி சம்பந்தமா பேச்சு போச்சு. அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்க்கை ரொம்ப மிஷின் மாதிரியும் கொஞ்சம் கூட அமைதி இல்லாமையும் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட்டை வச்சாங்க. அப்போ திடீர்னு அவர் கிச்சனுக்கு எந்திரிச்சு போய் ஒரு பெரிய பாத்திரத்தில் காஃபி போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தார். கூடவே நிறைய கப்புகளும் கொண்டு வந்தார். அந்த கப்புகளில் சில கப்பில் வந்து கோல்டு ரேக் கப்பு இருந்தது, சில இதில் சில்வர் ரேக் கப்பு இருந்தது, சில கப்புகள் வந்து போன் செயினா கப்பு இருந்தது, சில கப்புகள் வந்து கிளாஸாகவும் டிஸ்போசபிள் கப்பாகவும் பேப்பர் கப்பாகவும் இந்த மாதிரி வெரைட்டியான கப்புகளையும் கூட சேர்த்து எடுத்துட்டு வந்தார். கொண்டு வந்து வச்சு எல்லாரையும் நீங்களே காஃபி எடுத்துக்கங்கன்னு சொன்னார். முதல்ல வந்தவங்க எல்லாம் கோல்டு ரேக் கப்பையும் சில்வர் ரேக் கப்பையும் போன் சைனா கப்பையும் எடுத்தாங்க. அப்புறம் வந்தவங்க எல்லாரும் வேற வழி இல்லாமல் கிளாஸ் கப்பு, பேப்பர் கப்பு இதுங்களை எடுத்தாங்க. எல்லாரும் எடுத்து காஃபியை குடிச்சு முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த பேராசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறார். உங்கள் கையில் இருக்க கப்பை பாருங்க, உங்களுக்கு ஆக சிறந்தது வேணும்னு விரும்புகிறீங்க. அது கிடைக்காத பட்சத்தில் கிடைச்சதில் சிறந்ததாக வேணும்னு சொல்லி எடுக்கிறீங்க. இது ரொம்ப இயல்பு தானாலும் இதுதான் மன அழுத்தம், ஏமாற்றம் போன்ற பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, கப்பு எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த காஃபியோட சுவை மாறப்போகிறது கிடையாது. அதே சமயத்தில் கப்பு ரொம்ப விலை குறைச்சதா இருந்தாலும் அந்த காஃபியோட சுவை வந்து குறைய போறது கிடையாது. உண்மையில சொல்ல போனா சில கப்புக்குள்ளர என்ன இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. களைச்சு போயிருக்க நேரத்துல நமக்கு தேவை காஃபி தான். ஆனா நாம என்னமோ கப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க என்ன கப்பு வச்சிருக்காங்கன்னு முதல்ல கவனமா பாத்தீங்க. உங்களை விட விலை கூடின கப்பு வச்சுருந்தாங்கன்னா அடாடா நமக்கு அந்த மாதிரி கப்பு கிடைக்கலையேன்னு சொல்லி உங்களுக்கு ஏமாத்தமாக இருக்கு. உங்களை விட விலை குறைஞ்சது கப்பை வச்சுருந்தாங்கன்னா நம்ம பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. வாழ்க்கையும் காஃபி மாதிரி தான். பணம், பதவி, அந்தஸ்து இதெல்லாமே கப்பு மாதிரி. அது வாழ்க்கைக்கு உதவும், வெறும் கருவி தான். அதுவே வாழ்க்கை கிடையாது. கப்பு மீது நாம செலுத்துற அதிதீக கவனத்தினால காஃபியோட சுவையை நாம அனுபவிக்க தவறிகிறோம். கப்பை ஒதுக்கிட்டு காஃபியை பாருங்க. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க எல்லாருமே சிறந்ததை கிடைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு தனக்கு கிடைச்சதுல சிறந்ததா நினைச்சுக்கிறாங்க. அதனால அவங்கள கவலையோ அழுத்தமோ அதிகமா நெருங்கிறது கிடையாது. எளிமையா வாழுங்க, கருணையோட பேசுங்க, எல்லோரையும் நேசியுங்கள், வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு அந்த பேராசிரியர் சொல்றார். உண்மைதானே? காப்பிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கப்பை ஒதுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய ஸ்ட்ரெஸ்ஸு, கவலை அப்படின்ற பலவிதமான அரக்கர்கள்ட்டிருந்து நம்மளை காத்துக்குவோமா? நன்றி, வணக்கம்.
சிரிப்பு இதன் திறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் திறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவது தெரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனிச்செழிப்பு. இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பது ஒரு வகை திரிப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை திரிப்பு. அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதல் இந்த பழச்சிறப்பு. காதல் இந்த பழச்சிறப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு. வேறு ஜீவராஜிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு. ஜீவராஜிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த திருப்பு. இது அதிகாரிகளில் ஆணவ திருப்பு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு திருப்பு. இது சதிகாரர்களின் தாகச திருப்பு. இது சங்கீத திருப்பு.
அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது முத்தமிழ் சங்க அறிவிப்புகள்.
முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா இன்று மாலை 5:30 மணி அளவில் ஃப்ரீமென்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா நடைபெற உள்ளது. அவ்வமயம் கடந்த தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷி வால்டர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது மறைந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி பற்றிய மேலதிக விவரங்களுக்கு சங்கத்தினுடைய வலைதள பகுதியிலோ அல்லது சங்கத்தினுடைய செயலாளர் திரு கதிரவன் அவர்களையோ தொடர்பு கொள்ளவும் மறந்துவிடாதீர்கள். நேயர்களே, இன்று மாலை 5:30 மணி அளவில் முத்தமிழ் சங்கத்தின் கலை விழா.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான
தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 021-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க இல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்து இல்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுபுட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. SaffronIndianRestaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
அடுத்து நீங்கள் கேட்க விருப்பது முத்தமிழ் சங்க அறிவிப்புகள்.
முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா இன்று மாலை 5:30 மணி அளவில் ஃப்ரீமென்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா நடைபெற உள்ளது. அவ்வமயம் கடந்த தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷி வால்டர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, மறைந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி பற்றிய மேலதிக விவரங்களுக்கு சங்கத்தினுடைய வலைதள பகுதியிலோ அல்லது சங்கத்தினுடைய செயலாளர் திரு கதிரவன் அவர்களையோ தொடர்பு கொள்ளவும் மறந்துவிடாதீர்கள். நேர்களே, இன்று மாலை 5:30 மணி அளவில் முத்தமிழ் சங்கத்தின் கலை விழா. இளமைக்கால நினைவுகளை திரும்பி பார்ப்பது யாருக்குத்தான் கசக்கும். அப்படி ஒரு பிரபல மருத்துவர் அவர்கள் தன்னுடைய இளமை காலத்து நினைவுகளை பகிர்ந்துள்ளார். தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவர்களுடைய வீட்டிலேயே தயார் செய்த கேப்பை மாவில் செய்த கஞ்சி, நாட்டு சர்க்கரை போட்டு சூடாக இருக்கும் காய்ச்சிய பால் ஒரு உருளியில் இருக்கும் டம்ளரில் பாதி அளவு கஞ்சியை ஊற்றி பாலின் மேலில் உள்ள ஆடையை வெங்கல அகப்பையால் ஓரம் தள்ளி பாலால் டம்ளரை நிரப்பி ஒவ்வொருக்கும் கொடுப்பார் பெரியம்மா. பட்டணத்தில் காப்பி கொடுத்து பழகி எனக்கு கஞ்சி பழக கொஞ்ச நாள் பிடித்தது. 8 மணி வாக்கில் பழையது சாப்பிட கூப்பிடுவார்கள். பெரிய கல் சட்டியில் பிழிந்து போடப்பட்ட பழைய சோற்றில் கட்டி தயிர் சேர்த்து பதமாக பிசைந்து கொண்டிருக்கும். பெரியம்மாவோ அத்தையோ சுற்றி உட்கார்ந்திருக்கும் எங்கள் கைகளில் அள்ளி போடுவார்கள். கட்டை விரலால் நடுவில் குழி செய்ததும் அதில் சுண்ட குழம்பு சிறிது ஊற்றப்படும். போதும் போதும் என்கிற அளவுக்கு சாப்பிட வைப்பார்கள். சில நேரம் வாழை குலை தள்ளி இருந்தால் வாழைப்பூவின் மடலில் அந்த தயிர் சாதத்தை போட்டு சாப்பிடுவோம். மடலின் இளம் சிவப்பில் வெள்ளை வளையன்ற தயிர் சாதம் எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் தெரியுமா? இயற்கையாக ஒரு முறை உபயோகித்து அதை அந்த உபயோகித்த பொருள்கள் எத்தனை தெரியுமா? வாழைப்பூ, மடல், உலர்த்திய மட்டை, சீவப்பட்ட வாழை இலைகள், இதை சருகு என்று உடம்பு சொல்வார்கள், தையல் இலைகள், மந்தார இலை பதமாக உலர்த்தி ஈர்க்கங்குச்சிகளால் தைக்கப்பட்டிருக்கும் சருகு தொன்னைகள், பாக்கு மட்டைகள் போன்ற இந்த காலத்தில் பயன்படுத்தி களையும் பொருட்கள் எல்லாம் அவற்றின் காலில் கட்டி அடிக்க காணாது. ஏனால் தூக்கி எறியப்பட்ட போது அது எருக்குழியில் இடப்பட்டு மக்கும் அல்லது மாட்டுக்கு உணவாகும். பன்னாடை என்ற சொல்லை திட்டுவதற்காக உபயோக ஆற்றவன் என்கின்ற பொருளில் கேட்டிருப்பீர்கள். தென்னம் பன்னாடை வலை போல இருக்கும், வடிகட்ட உபயோகிப்பார்கள். நல்லதை ஒழுக விட்டு அழுக்கை மட்டும் நிறுத்திக் கொள்வதால் இந்த திட்டு வந்தது. தோட்டத்தில் மாட்டுத் தொழுவத்தில் வைக்கோல், கழுநீர், பசுஞ்சாணம் எல்லாம் கலந்த மனம் கோடையில் வெப்பம் பூவின் அதாவது கோடையில் வேப்பம் பூவின் மனம், சில நேரம் பெரிய இரும்படுப்பில் அண்டாவில் நெல் புழுங்கும் மனம், அபாரமாக வர்ணிக்க முடியாத வாசனை எல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு தனங்கள். 10-15 நாட்களுக்கு ஒரு முறை தெருவில் மோர், தயிர், வெண்ணெய் வாங்கலையோ என்று கூவிக்கொண்டு போகும் பெண்மணி திண்ணைக்கு அழைக்கப்படுவார். சின்ன அடுப்பில் வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக ஊற்றி அளக்கப்படும். பாட்டிக்கு அந்த பெண்மணிக்கும் பேரம் நடப்பதை பார்க்க முடியும். பேரம் படிந்து நெய்யை அளந்து உள்ளே கொண்டு போவது, பாட்டி இந்தா வெயில் வேலை, இரு கொஞ்சம் சாதம் கொண்டு வந்துறேன் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லறைக்கு பேரமும் வாக்குவாதமும் செய்து அதே பாட்டி தான் கண்டிப்பும் கராறுமாக அதை மனதில் உணவிடும் தாராளம் அந்த தலைமுறை வாழ்ந்து காட்டியே நமக்கு படிப்பித்தார்கள். அப்படிலாம் பெரும்பாலும் வடை தட்டி கொண்டு இருக்கும் போதே சிறியவராக நாங்கள் வடையை சுற்றி சுற்றி வருவோம். இதனால் பெரியம்மா 5-6 வடை சுட்ட உடனேயே அதை சாமிக்கு படைத்துவிட்டு கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். பிறகுன நாங்கள் வடையை பிய்த்து நாக்கு சுட சுட ஊதிக்கொண்டே தின்போம். தெய்வத்தையும் குழந்தையையும் சமாளிக்கும் சாமர்த்தியம், குழந்தையையும் தெய்வமாக கொண்டாடும் இடத்தில் இந்த தாய்மை மனப்பான்மை எல்லாம் இருந்தது அந்த காலத்தில். இதை எழுதியவர் கல்யாணி நித்யநாதன். இவர் ஒரு இதய நோய் நிபுணர். அதாவது டாக்டர் கல்யாண நித்யானந்தன் 1969 தமிழகத்தின் முதல் கரோனரி சிறப்பு சிகிச்சை பிரிவு சென்னையில் அமைய காரணமாக இருந்தவர்களில் ஒருவர். நேயர்களே, வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைய இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். மறந்துவிடாதீர்கள், இன்று மாலை ஃப்ரீமன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
Siri, 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 Si